السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
அல்லாஹ் தஆலா கே ஃபதல் சே
அல்லாஹ்வின் அருளால் இன்று காதியானில் ஆண்டு மாநாடு தொடங்கியுள்ளது. அதுபோன்று இன்னும் சில நாட்களிலும் இந்நாட்களில் ஆண்டு மாநாடு நடக்கின்றது. உலகில் சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் இதே நேரத்தில் நடக்கிறது. இந்த ஹுத்பா அவர்களது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, காதியானில் மட்டும் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. பிறகு நாடு பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் ஆண்டு மாநாடு தொடங்கியது. ஆனால் அஹ்மதியத்தின் எதிரிகள் மற்றும் அரசுக்கு அஹ்மதிகள் அல்லாஹ் மற்றும் அவனது அன்பிற்குரிய ரசூலை பற்றி குறிப்பிடுவது சகிக்க ஒண்ணாத விஷயமாக ஆகிவிட்டது. அதன் காரணத்தினால் ஒரு சட்டத்தின் கீழ் அஹமதியா ஜமாத்திற்கு அல்லா தாலா மற்றும் அவனது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோரை பற்றி பேசுவதையும் அவர்களின் பெயரை கூறுவதை விட்டும் தடுக்கப்பட்டது. அதனை செயல்படுத்துவதற்காக பாகிஸ்தானில் மாநாடுகள் நடத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இவ்வாறு அஹமதியா ஜமாத்தை சார்ந்த பாகிஸ்தான் வாசிகளுக்கு தமது வட்டத்தில் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலை குறிப்பிட்டு பேசுவதில் இருந்து விலக்கப்பட்டது. ஆனால் அஹமதிய எதிரிகள் உணரவில்லை. இந்த வெளிப்படையான சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் உடலை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம், உள்ளங்களை அல்ல. உணர்வுகள் காயப்படுத்தப்பட்டாலும், பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலும், உயிர் தியாகம் செய்ய வைக்கப்பட்டாலும், அஹ்மதிய எதிரிகள் நமது உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அன்பை பிடுங்கிவிட இயலாது. நமது உள்ளத்தில் எல்லா வகையான கஷ்டங்கள் தரப்பட்ட போதிலும், நஷ்டம் இழைக்கப்பட்ட போதிலும், நமது எஜமானரும் வழிகாட்டியுமான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை அகற்ற முடியாது. நமது எதிரிகள் வெளிப்படையாக நமது கலிமா சொல்லும் சகோதரர்கள், கலிமாவினால் நேசத்தின் வியக்கத்தக்க ஒரு வாதம் செய்கின்றனர். முஸ்லிம்களின் ஒரு பிரிவினர் கலிமாவின் மீது கொண்ட அன்பால் ஒவ்வொரு பொருளையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக வாதம் செய்வதுடன் செயல் ரீதியாக நிரூபித்து காட்டிவிட்டார்களே. கலிமாவின் அன்பு அவர்களின் சின்னஞ்சிறுவர்களின் உள்ளத்தில் கூட ஊன்றப்பட்டுள்ளதே என்று சந்தோஷப்படுவதற்கு பதில், கலிமா சொல்வதை தடுப்பதற்காக ஒவ்வொரு அனுமதிக்கப்படாத முயற்சிகளை எல்லாம் செய்கின்றனர். அஹ்மதிய எதிரிகள் அஹ்மதிகளுக்கு தொல்லை தரும் முயற்சிகளை ஒவ்வொரு நீதிமானும் நோக்கினால் இது அஹ்மதியத்தின் மீது உள்ள எதிர்ப்பன்று, மாறாக இஸ்லாத்தையே எதிர்க்கிறார்கள் என்று கூறுவார்கள். எவ்வாறு இருப்பினும் மாநாடு தொடர்பாக பேசியதில் பாகிஸ்தான் மாநாடு பற்றி குறிப்பிட நேர்ந்துவிட்டது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் பாகிஸ்தானில் வசிக்கும் அகமதிகளுக்கு மாநாடு தொடர்பான அசாதாரண உணர்வு ஆவேசமாக எழுந்து விடுகிறது. அந்த உணர்வு இறை சன்னிதானத்தில் பெருகட்டுமாக. எந்த அளவுக்கென்றால் அதன் மூலம் எதிர்ப்பின் ஒவ்வொரு நெருக்கடியும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் மண்ணோடு மண்ணாக அடித்து செல்லப்படட்டுமாக. இறைவன் அவ்வாறு செய்வானாக. அதன் மூலம் பாகிஸ்தான் அகமதிகளும் அகமதி உலகம் இன்று பெறுகின்ற அருளை பெறட்டுமாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த மாநாடு முதலில் காதியானில் மட்டும் நடந்தது. பிறகு காதியானில் இருந்து வெளிப்பட்டு ரப்வாவில் நடக்க தொடங்கியது. பிறகு ரப்வாவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும் எதிரிகள் கருதியிருந்தனர், காலத்தின் அரசு இன்னும் சொல்வதாயின் எந்த காலத்தில் ஆட்சிக்கு வருகிற அரசுகளாக இருப்பினும் இவர்களுக்கு அஹ்மதிகளுக்கு எதிராகவே இருப்பதால் அஹ்மதியா ஜமாத்தின் மீது பாகிஸ்தானில் கட்டுப்பாடுகளை போட்டு அஹ்மதியத்தின் வளர்ச்சியை தடுத்துவிடலாம் என்று கருதினர். ஆனால் நடந்தது என்ன? நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்நாட்களில் உலகில் பல நாடுகளில் மாநாடுகள் நடக்கின்றன. நடப்பாண்டில் தத்தமது வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப உலகில் ஜமாத்து நிலைநாட்டப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலும் மாநாடு நடந்துவிட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நிலைநாட்டிய இந்த மாநாட்டு ஏற்பாடு உலகளாவிய தன்மையை பெற்றுவிட்டது. சில நாடுகளிலும் முன்னரும் மாநாடுகள் நடந்திருந்தாலும், ரப்வாவில் மாநாடு நடந்திருந்தாலும் இப்போது அதன் விஸ்தீரணம் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. இன்னும் பல புதிய நாடுகளும் அதில் இணைந்துவிட்டன. அஹ்மதிகள் மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளின் உலக தலைவர்கள், பிற மார்க்கத்தை ஏற்றிருப்போர், ஏன் சில முஸ்லிம்கள் கூட அஹ்மதியா ஜமாத்தின் மாநாட்டை உலகிற்கு இஸ்லாத்தின் உண்மையை எடுத்து கூறி இஸ்லாத்தின் அழகிய போதனை எடுத்து காட்டும் விழாவாகவே கருதுகின்றனர். ஆக இந்த விளைவுதான் வெளிப்பட வேண்டியிருந்தது, வெளிப்படவும் செய்கின்றது. ஜமாத் அஹ்மதியா மூலம் உலகிற்கு இஸ்லாம் தெரிய வருகிறது. உலகிற்கு இஸ்லாத்தின் அழகிய போதனையை பற்றி அஹமதியா ஜமாத் மூலம்தான் தெரிய வேண்டியிருந்தது. ஏனெனில் இது அல்லா தாலாவின் நியதிகளுள் ஒரு நியதியாக இருக்கிறது. அது பற்றி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மிகவும் தெளிவான வார்த்தையில் கூறுகிறார்கள். இந்த மாநாட்டை சாதாரண மனித மாநாடுகள் போன்று கருதாதீர்கள். இது முழுக்க முழுக்க உண்மைக்கு ஆதரவாக இஸ்லாத்தின் கலிமாவை உயர்த்துதல் என்ற அடிப்படையை கொண்டதாகும். அதாவது இந்த மாநாடு மூலம் உலகில் இஸ்லாத்தின் பெயர் உயர்த்தப்பட வேண்டியிருந்தது. ஏனெனில் இந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் அவர்களின் அறிவும் செயலும் ஒரு புரட்சிகர மாற்றத்தை பெறத்தக்க விஷயங்களை கற்பார்கள். பிறகு அந்த அறிவு மற்றும் செயல் புரட்சி உலகின் மீது தமது அழகை வெளிப்படுத்தியவாறு உலகிற்கு இஸ்லாத்தின் அழகை, அதுவே முழுமையானதும் முழுமையாக்கப்பட்டதும் எல்லா மார்க்கங்களையும் விட உயர்வான மார்க்கம் என்று நிரூபித்து காட்டும். ஏனெனில் மனித முயற்சிகள் மட்டுமல்ல, அல்லா தாலாவின் உதவி இந்த பணியை செய்து காட்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மேலும் தெளிவாக விளக்குகிறார்கள். இந்த இயக்கத்தின் அடிக்கல்லை இறைவனே தனது கையால் நாட்டியுள்ளான். அதற்காக சமுதாயங்களை தயார் செய்துள்ளான். வெகு விரைவில் அவர்கள் வந்து சேர்ந்து கொள்வார்கள். ஏனெனில் அது அந்த வல்லமை மிக்கவனின் செயலாகும். அவன் முன்னால் நடவாத காரியம் என்று எதுவும் இல்லை. வெகு விரைவில் அக்காலம் வருகிறது. இன்னும் சொல்வதாயின் அண்மித்து விட்டது. இந்த மார்க்கத்தில் இயற்கைவாதத்தின் அடையாளமும் இருக்காது. இயற்கைவாதத்தை விரும்புபவர்களின் அடையாளமோ இயற்கையை வணங்குபவர்களான எதிரிகளின் அல்லது அற்புதங்களை மறுப்பவர்களின் அடையாளமோ எஞ்சியிராது. அல்லது வீணான உண்மையற்ற திருக்குறானுக்கு முரணான அறிவிப்புகளை கலப்பவர்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள். இறைவன் இந்த நடுத்தர மார்க்கத்தையுடைய சமுதாயத்திற்காக தெள்ள தெளிவான அடையாளங்களை நிலைநாட்டுவான். திருக்குறான் கொண்டு வந்த வழியும் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சஹாபாக்களுக்கு கற்று தந்த வழியும் தொடக்கம் முதலே சித்தீக் ஷஹீத் சாலிஹீன் பெற்று வந்த அந்த வழியும் இதுதான். இதுவே எஞ்சியிருக்கும், இதுவே நடக்கும், நிச்சயமாக இதுவே நடக்கும். கேட்கின்ற காதுடையவர்கள் கேட்கட்டும். அருளுக்குரியோர் அம்மக்களே, அவர்களுக்கு நேர்வழி திறக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மாநாடு இயல்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஒரு வழியாகும். அவ்வாறே இருக்கவும் வேண்டும். உலகில் மாநாடுகள் நடக்கின்றன. அதில் பல்வேறு நாடுகள் கலந்து கொள்கின்றன. ஏனெனில் இது பல்வேறு சமுதாயங்களின் பல்வேறு நாடுகளின் மாநாடாகும். ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கர்கள் கலந்து கொள்கின்றனர். தூரக்கிழக்கு நாடுகளில் அங்குள்ள மக்கள் கலந்து கொள்கின்றனர். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பலர் கலந்து கொள்கின்றனர். அரபுகளும் கலந்து கொள்கின்றனர். அல்லா தலா ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய சொற்களுக்கு செயல் ரீதியாக உதவி வழங்கிவிட்டான். சமுதாயங்கள் ஆயத்தமாகி இதில் கலந்து கொள்கின்றன. பல்வேறு சமுதாயங்கள் அஹமதிய மசீஹின் பையத்தில் வந்து இந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றியதாக பிரகடனம் செய்கின்றனர். இது மட்டுமல்ல, இப்போது காதியானில் மாநாடு நடக்கிறது. 31 நாடுகளின் பிரதிநிதிகள், ஆப்பிரிக்காவின் பிரதிநிதிகள், அரபிகளும் அரபி அல்லாதவரும், அமெரிக்க பிரதிநிதிகளும், ஐரோப்பாவின் பிரதிநிதிகளும், ஆஸ்திரேலியாவின் பிரதிநிதிகளும், தூரக்கிழக்கு நாடுகள் மற்றும் தீவுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர். ஆக ஒரு நாட்டில் மாநாட்டிற்கு கட்டுப்பாடுகள் விதித்துவிட்டு எதிரிகள் நினைத்துக் கொண்டனர், நாம் அஹ்மதியத்தை முடக்கிவிட்டோம் என்று. எதிரிகள் அறிவற்றவர்கள், காலத்தின் இமாமாக இருப்பதாக வாதிப்பவர், முஹம்மதிய மசீஹ் என்று பிரகடனம் செய்பவர், நான் ஜமாத்தை நிலைநாட்டுகிறேன் என்று கூறவில்லை, மாறாக இந்த இயக்கத்தின் அடிக்கல்லை இறைவன் தனது கையால் நட்டியுள்ளான் என்று கூறியுள்ளதை அவர்கள் புரியவில்லை. ஆகவே அஹ்மதிய எதிரிகளுக்கு தைரியம் இருந்தால் இறைவனோடு போட்டியிடுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்கள், அவர்களுடன் அல்லாஹ் தஆலாவின் சிறப்பான ஆதரவுகளும் உதவிகளும் உள்ளன, ஏன் இருக்காது? மார்க்கத்தின் மகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இப்போது இறைவன் அவரை நியமித்துள்ளான். ஆகவே எதிர்ப்பிற்கு முன் அன்னாரின் பிரகடனத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அன்னாரின் ஒரு கவிதை வரியில் கூறுகிறார்கள், எதிரிகள் நினைவில் கொள்ள வேண்டும், ஜமாத் நபர்களுக்கு தரப்படுகின்ற தற்காலிக கஷ்டங்கள் ஜமாத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடாது. சில நபர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தலாம், பிறகு இறைவனது உதவி ஒத்தாசைகளை பெற்ற ஜமாத்தை இறைவன் தானே நிலைநாட்டியிருக்கும் பொழுது அதற்கு எவ்வாறு நஷ்டம் இழைக்க முடியும்? ஆகவே ஒரு அரசு என்ன, எல்லா அரசுகளும் சேர்ந்தும் கூட உலகத்திலிருந்து அஹ்மதியா ஜமாத்தை அழிக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் இந்த ஜமாத் தான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட முழுமையானது முழுமையாக்கப்பட்டதுமான மார்க்கத்தின் உண்மையான போதனையை எல்லாவிதமான கூடுதல் குறைவுகளிலிருந்தும் தூய்மையாக்கி அதன் அசல் வடிவத்தில் நிலைநாட்ட வேண்டியிருந்தது. நமது எஜமானரும் வழிகாட்டியுமான ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தபடியே நிலைநாட்ட வேண்டியிருந்தது. அன்னார் தமது வாதத்தை பற்றியும் ஜமாத் என்ன என்பது பற்றியும் ஓரிடத்தில் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், உலகில் எந்த ஆற்றலும் இதனை அழிக்க முடியாது என்று. எந்த வேலை அல்லாஹ்வுடைய கம்பீரம் மற்றும் அவனது ரசூலின் பரக்கத்துகளை வெளிப்படுத்தவும் நிரூபிப்பதற்காகவும் நடக்கிறதோ, அல்லாஹ்வின் கையாலேயே நடப்பட்ட செடியாக இருக்குமோ, பிறகு அதனை மலக்குகளே பாதுகாக்கின்றனர், எவர் அதனை அழிக்க முடியும்? நினைவில் கொள்ளுங்கள், எனது இயக்கம் ஒரு வியாபாரத்தனமானது என்றால் அதன் பெயரும் அடையாளமுமே அழிந்துவிடும். ஆனால் அது இறைவன் தரப்பிலிருந்து உள்ளதென்றால் நிச்சயமாக அவனது தரப்பிலிருந்து வந்ததே ஆகும். முழு உலகமும் அதனை எதிர்த்தாலும் அது வளரும், மலரும், மலக்குகள் அதனை பாதுகாப்பார்கள். கூறுகிறார்கள், ஒரு மனிதர் கூட என்னுடன் இல்லாவிடினும் கூட, எந்த உதவியும் செய்யாவிட்டாலும் இந்த இயக்கம் வெற்றி பெறும் என்று நான் உறுதி கொள்கின்றேன். இந்த வார்த்தை மிகவும் மகிமை வாய்ந்த வார்த்தை. இவை அல்லாஹ்வை சாட்சியாக்கி எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. எதிரிகள் முயற்சி செய்து அதனை அழிப்பது எவ்வாறு நடக்க முடியும்? ஆனால் நாமும் கூட நினைவில் கொள்ள வேண்டும், நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன. நாம் மாநாடு நடத்துகிறோம், அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்துள்ளோம், நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அன்று, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நிலைநாட்டினார்கள் அல்லது அன்னார் தொடர செய்த இந்த மாநாடு சாதாரண மாநாடு அல்ல. ஓர் அஹ்மதியே அஹ்மதி என்று கூறுவதும் ஒரு சாதாரண விஷயமும் அல்ல, மாறாக மிக பெரும் பொறுப்பு உள்ளது ஒவ்வொரு அஹ்மதி மீதும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒருவர் பலஹீனமாக இருந்து போய்விட்டாலும், முழு உலகமே போய்விட்டாலும் என் இறைவன் என்னை விடமாட்டான், இது அவனது வாக்குறுதியாகும். எனவே ஒவ்வொரு அஹ்மதிகளுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது. ஒவ்வொரு அஹ்மதியும் அவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்ததாக வாதிக்கிறார் எனில் பெரும் பொறுப்பு உள்ளது. அல்லாஹ் தஆலாவின் உதவி ஒத்தாசைகளில் பங்கு பெறுவதற்காக தமக்குள் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அதனை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடத்து காண விரும்பினார்கள். எனவே நாம் மாநாட்டில் கலந்து கொள்வது மட்டுமே போதுமானதன்று, மாறாக நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு வாரிசாகும் மக்களுடன் சேர்வது அவசியமாகும். மக்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள், நாங்கள் மசீஹ் மவ்ஊதுடைய மாநாட்டில் கலந்து கொள்வோருக்காக அன்னார் செய்த துவாவை பெறுபவர்களாகவும் அதற்கு வாரிசாகவும் துவா செய்யுங்கள் என்று எனக்கு எழுதுகின்றார்கள். இந்த துவாவிற்கு வாரிசாவதற்கு நாம் மாநாட்டில் கலந்து கொள்வது மட்டும் போதுமா? 3-4 மணி நேரம் மாநாடு நடவடிக்கைகளை கேட்டுவிட்டோம், முழக்கமிட்டோம், பணி முடிந்தது அவ்வளவுதான். இல்லை, நான் கூறியது போன்று அந்த துவாவுக்கு வாரிசாவதற்கு எதனை நாம் கேட்கிறோமோ, எந்த சூழல் நம்மிடம் ஒரு ஆவேசத்தை உருவாக்கியுள்ளதோ, அது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமாக நமது வாழ்வின் அங்கமாக இருக்கக்கூடியதா என்று தம்மை தாமே ஆய்வு செய்வது அவசியமாகும். ஆக இந்த தாக்கம் மாநாட்டின் போது ஏற்பட்டால் நாம் இந்த உறுதியுடன் மாநாட்டின் ஒவ்வொரு அவையிலும் இந்த உறுதிமொழியை எடுத்தால், நான் எனது வாழ்வில் அல்லாஹும் அவனது ரசூலும் விரும்புகிற ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் விளக்கிய புரட்சியை கொண்டு வருவதற்காக எனது எல்லா திறமைகளுடன் முயற்சி செய்வேன் என்று உறுதியெடுத்தால், பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு வாரிசாக ஆகிக்கொண்டே செல்வோம். அது இல்லை என்றால் அல்லாஹுவை பார்த்து, நாங்கள் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தப் போவதில்லை, உனது பேச்சை நாங்கள் ஏற்கப் போவதும் இல்லை என்று கூறுவதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், எனது கட்டளையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நாம் துஆவுக்கு வாரிசாக வேண்டும். ஆக மாநாட்டு சூழலில் ஓர் ஆன்மீக புரட்சியை தமக்குள் உருவாக்க முயற்சியும் அதனை பெற துஆவும் தான் நம்மை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு வாரிசாக்கும். ஆக முயற்சி துவா இந்த இரண்டும் முக்கியமாகும். அதன் மூலம் நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுக்கு வாரிசாக முடியும். பிறகு அதற்கு வாரிசாக்கி இறைவன் தனது அருளை நம்மீது பொழிவான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனது பேச்சை கேளுங்கள். எந்த பேச்சை நாம் கேட்க வேண்டும், அது என்ன விஷயம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அது அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அது திருக்குர்ஆனில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இருக்கின்றது. பிறகு அல்லாஹ் தஆலா நம்மீது கருணை காட்டியவாறு காலத்தின் இமாமை அனுப்பி அந்த கட்டளையின் ஆழம் மற்றும் முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான். இதற்கு பிறகு நமக்கு எந்த சமாளிப்புக்கும் இடம் இருக்காது.
وہ احکامات ہیں جو قرآن کریم میں ابتدا سے آخر تک
حضرت مسیح موعود علیہ السلام மாநாடு தொடர்பாக அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுமாறு கவனமூட்டிய விடத்து அவனது அடியார்களின் கடமைகளையும் நிறைவேற்றுமாறு கவனமூட்டியுள்ளார்கள். அன்னார் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு நன்மை, இரையச்சம், தீமையிலிருந்து விலகுதலின் பக்கம் கவனமூட்டியவாறு வெறும் கவனம் மட்டுமூட்டவில்லை, மாறாக மிகவும் வேதனையுடன் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். அம்மக்கள் மென்மையான உள்ளம், பரஸ்பர அன்பு, சகோதரத்துவத்தில் ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று, அவர்கள் உருக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்காக தியாக உணர்வு உள்ளவர்களாகவும், சத்தியம் நேர்மையின் உயர் முன்மாதிரி காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். கெட்ட பேச்சு, பக்குவமற்ற நடத்தைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். நாம் இந்த உயரிய நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியாக திகழ்கிறோமா? மற்றவருக்காக தியாகம் செய்வதில் நாம் முன்மாதிரியாக இருக்கின்றோமா? நாம் பணிவு தாழ்மை குணத்தில் திருக்குறானில் இறைவன் கூறியுள்ள ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க விரும்பிய தரத்தை பெற்றுள்ளோமா? அதன் முன்மாதிரியை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் நம்மிடம் காட்டியுள்ளார்கள். அது நம்மிடம் இல்லை என்றால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவிலிருந்து பங்கு பெறவும், அல்லாஹ்வின் அருள்களை ஈர்க்கவும் நாம் முயற்சி செய்யாமைக்கு சமமாகும். எதிர்பார்ப்போ நாம் அதிகமாக வைத்திருக்கிறோம். ஆக உலகில் மாநாடுகளில் கலந்து கொள்வோர், அஹமதியா ஜமாத்தின் பல்வேறு மாநாடுகளில் கலந்து கொள்வோர் பொதுவாகவும், காதியான் மாநாட்டில் கலந்து கொள்வோர் சிறப்பாகவும், தூய மசீஹ் நகரில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களாவர். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வேதனையை குறிப்பாக உணருங்கள். அதனை அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களிடம் வெளிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையில் நாம் இந்த துஆவுக்கு வாரிசாக வேண்டும் என்றால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு இடங்களில் விழித்து கூறியுள்ளார்கள் தாம் நம்மிடம் என்ன விரும்புகிறார்கள் என்று. நாம் பொதுவான உலக உறவினர்களிடம் கூட பார்த்துள்ளோம், பெற்றோரின் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கின்ற பிள்ளைகள்தான், தொண்டு செய்பவர்கள்தான், கட்டுப்படுதல் உள்ளவர்கள்தான், பெற்றோர்களது நெருக்கத்தையும் துவாவையும் அதிகமாக பெறுகின்றனர். ஆகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் உள்ள நமது உறவின் மிகச்சிறந்த பலனையும் கூட நமது தொடர்பில் அதிகமாகும் போதுதான் பெறுவோம். மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக துஆவின் கருவூலம் உள்ளது. அது எத்தகைய கருவூலம் என்றால் மறுமை வரை செல்லக்கூடியவையாகும். நம்மில் அதிலிருந்து அருள் பெறுபவர்களே நற்பெயர் பெற்றவர்கள் ஆவர். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அதில் அன்னார் ஜமாத் மக்களிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்பு வெளிப்படுகிறது. அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் ஜமாத்தாக விரும்பினால் அது ஒரு மரணத்தை மேற்கொள்ள வேண்டும். மன விவகாரங்கள் மற்றும் மன எழுச்சிகளில் இருந்து தப்புங்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா பொருள்களையும் விட முன்னுரிமை தாருங்கள். பெரும்பாலான காட்டுதல்கள் வீரான விஷயங்களால் மனிதன் அழிந்து போய்விடுகிறான். அன்னார் கூறுகிறார்கள், எல்லா விதமான உணர்ச்சிகளில் இருந்தும் விலகுங்கள். ஒவ்வொரு அந்நியரும் உங்களை சந்திக்கும் போது, உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது, உங்களது பண்புகள், உங்கள் வழக்கங்கள், உங்கள் உறுதிப்பாடுகள், இறை கட்டளை பேணுதல் ஆகியவற்றை பார்க்கிறார். அவை எவ்வாறு உள்ளன என்று, அவை சிறந்தவையாக இல்லை என்றால் உங்களை பார்த்து அவர் தடுமாறி விடுகிறார். ஆகவே இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் கூறுகிறது,
மன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின்,
ஒருவர் ஒரு மனிதரை காரணமில்லாமல் கொலை செய்தால் அவர் முழு உலகையும் கொன்றவர் போன்றவராவார். அவ்வாறே நான் கூறுகிறேன், ஒரு மனிதர் தமது சகோதரருடன் அனுதாபம் காட்டவில்லை என்றால் அவர் முழு உலகிலும் அனுதாபம் காட்டவில்லை. கூறினார்கள், வாழ்வின் மீது ஈமானே போய்விடும் அளவுக்கு அன்பு செலுத்தாதீர்கள். மேலும் கூறினார்கள், இந்த ஜமாத்தை இறைவன் முன்மாதிரியாக்க விரும்புகிறான். இதன் நிலையும் இதுதான், சகோதரத்துவமும் அனுதாபமும் இல்லை என்றால் அதுவும் பெரும் நாசமே ஆகும். நான் உண்மையாகவே கூறுகிறேன், மார்க்கத்துடன் உலகம் ஒன்று சேராது. சேவகனாக அது இருக்கலாம் நிச்சயமாக, ஆனால் சரிசமமாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஒருவரது தொடர்பு முழுவதும் அல்லாஹ்வுடன் இருந்தும் அவர் பிச்சை எடுத்துக்கொண்டு திரிவதாக ஒருபோதும் செய்யற்றதில்லை. அல்லாஹ் தஆலா அவரது சந்ததிகளுக்கும் கூட கருணை காட்டுகின்றான். பிறகு கூறினார்கள், நமது ஜமாத்தில் பையத்திற்கு ஏற்ப மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவரையே ஜமாத்தை சார்ந்தவராக கருத வேண்டும். ஒரு மனிதன் இந்த உறுதிமொழியை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வை நோக்கி நகருவார் என்றால் அல்லாஹ் அவருக்கு சக்தி தருகிறான். பிறவர்கள் மிகவும் வேதனையுடன் கூறுகிறார்கள், நமது ஜமாத் வெறும் வார்த்தை அடலாக இருக்கக்கூடாது, மாறாக பையத்தின் உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், உட்புற மாற்றம் செய்ய வேண்டும். மார்க்க விவகாரங்களால் மட்டும் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்திவிட முடியாது. உட்புற மாற்றம் இல்லை என்றால் உங்களுக்கும் மற்றவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கூறினார்கள், உங்கள் நஃப்ஸின் மாற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். தொழுகையில் துஆ கேளுங்கள். தான தர்மங்கள் மற்றும் எல்லாவிதமான முயற்சிகளையும் வல்லதீன ஜாஹது ஃபீனாவில், அதாவது எவர்கள் நம் வழியில் முயற்சிக்கிறாரோ என்ற அந்த ஆயத்துடன் இணையுங்கள். ஆக இவை சில அறவுரைகள். இவற்றை நான் எடுத்துள்ளேன் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்தின் ஆன்மீக நல்லொழுக்க தகுதிகளை உயர்த்துவதற்காக எண்ணற்ற போதனைகளை செய்துள்ளார்கள். இவற்றை நாம் முன்னிறுத்தியவாறு தம்மிடத்திலும் மற்றோரிடத்திலும் ஒரு தெளிவான மாற்றம் ஏற்படுத்த முனைய வேண்டும். அதுவன்றி நாம் பையத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அன்னார் தெளிவுபடுத்தினார்கள், வெறும் அறிவு வளர்ச்சியால் அல்லது மார்க்க விவகாரங்களை தெரிந்து வைத்திருப்பதால் அல்லது விவகாரங்களை பற்றிய விவாதத்தில் எதிரிகளின் வாயை அடைப்பதால் இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. அல்லது அறிவை பெற்றுவிட்டோம் என்பது போதுமானதும் அன்று. நிச்சயமாக அறிவு வளர்ச்சி அதனிடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது தான். எனினும் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த, அவனது அன்பை ஈர்க்க செயல் முன்னேற்றம் தேவையாகும். நமது நிலைமைகளை மாற்றுவது அவசியமாகும். அல்லா தாலாவின் கட்டளைகளை தம்மிடம் கொண்டு வருவது அவசியமாகும். எவரை பற்றி அல்லா தாலா வல்லசீன ஜாஹது ஃபீனா, அவர்கள் நம்மை சந்திக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கூறுகின்றானோ, அந்த முயற்சியை அம்மக்கள் தமது நஃப்ஸை தியாகம் செய்வதன் மூலம் செய்கிறார்கள். துவா மற்றும் தொழுகை மூலம் உதவி தேடியவாறு செய்கிறார்கள். தான தர்மங்கள் மூலம் செய்கின்றார்கள். இறைவன் திருப்தி அடைகின்ற ஒவ்வொரு வழியையும் சோதித்து பார்க்கின்றனர். பிறகு அத்தகைய மக்களின் துடிப்பை பார்த்து இறைவன் கூறுகின்றான், நாம் அவர்களுக்கு நிச்சயமாக நம்மை அணுகும் வழியின் பக்கம் வரும் வாய்ப்பு நல்குவோம். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக முதலில் தாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். அப்போதுதான் இறை நெருக்கம் கிடைக்கும். அதுபோன்று அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களின் துவாவுக்கு வாரிசாவதற்காக அந்த துவா அவரது சார்பாக நிறைவேற தகுதியுடையவராவதற்காக முயற்சி செய்வது அவசியமாகும். எனவே இந்த மாநாடு நமக்கு அந்த துவாவிலிருந்து பங்கு பெறத்தக்க சூழலை ஏற்படுத்தி தருகிறது. அதில் நாம் நம்மை ஆய்வு செய்தவாறு அல்லாஹ்வின் உரிமையையும் அடியாரின் உரிமையையும் நிறைவேற்றும் தகுதியை உயர்த்த முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் அல்லாஹ்வை பெறும் வழியை கூடிய விரைவில் முழுமைப்படுத்த முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. இரண்டாவது விஷயம், காதியான் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களிடம் கூற விரும்புகிறேன், குறிப்பாக அவர்களிடம் கூற விரும்புகிறேன், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களிடம் பருவநிலைக்கு ஏற்ற படுக்கைகளை தம்முடன் எடுத்து வருமாறு கூறினார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருபவர்கள் எந்த அளவுக்கு அதனை செயல்படுத்த முடியுமோ செய்ய வேண்டும். இன்னும் சொல்வதாயின் பாகிஸ்தானியர்களும் அவ்வாறு செய்ய வேண்டும். ஏனெனில் ஓரளவுக்கு மாநாடு ஏற்பாட்டின் கீழ் படுக்கைகளுக்கான ஏற்பாடு உள்ளதுதான், ஆனால் முழுமையாக இருக்க முடியாது. எனவே இந்தியாவிலிருந்து வருபவர்கள் தமக்காக முழுமையான ஏற்பாடு இருக்கும் என்று அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். வெளியிலிருந்து வருபவர்களும் எந்த அளவு சூடான ஆடைகள் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்திருப்பீர்கள் இப்போதும், ஏனெனில் மிகவும் குளிர் இருப்பதை அறிந்து எடுத்து வந்திருக்கலாம். நமக்கு சூடான படுக்கை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது தமக்கு சூடான ஆடைகள், சூடான அறைகள், சூடான இடங்கள் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பதற்கு பதில் இரவிலும் கூட சூடான ஆடைகளை அணிந்து கொண்டு உறங்க வேண்டும். பிறகு எங்களுக்கு சூடான படுக்கை கிடைக்கவில்லை, கனத்த போர்வை கிடைக்கவில்லை, அறை மிகவும் குளிராக இருந்தது என்று முறையீடு செய்ய வேண்டாம். இப்போது அந்த அளவுக்கு குளிர் இல்லை, முன்னர் மிக அதிகமான குளிர் இருந்தது. உலகத்தின் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அங்கும் சீதோஷ்ண நிலை மாறிவிட்டது, மிகவும் அதிகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் உலகின் வெப்பநிலை அதிகமாகி உள்ளது. அந்நாட்களில் வந்த விருந்தாளிகள் மிகவும் தியாகம் செய்து வந்தனர். அசல் நோக்கம் ஆன்மீக நோக்கத்திலிருந்து பலன் பெறுவதுதான். தமது செயல்களின் நிலைகளை கவனத்தில் கொண்டவாறு அல்லாஹின் அருளை ஈர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஐரோப்பாவிலிருந்து சென்றவர்களும் கூட ஒரு சிலர் ஒருவேளை அதிக குளிரை உணர நேரலாம். ஏனென்றால் இங்கு ஹீட்டிங் ஏற்பாடு இருக்கிறது, அங்கு இருக்காது, காதியானில் இருக்காது. அல்லது பாகிஸ்தானிலிருந்து சென்ற செல்வந்தர்கள் ஹீட்டர் அல்லது உஷ்ணமான துணிகளை கேட்பார்கள், அறைகளை கேட்பார்கள். இவர்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும், மாநாட்டு அமைப்பு எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து தருகிறதோ அதில் பொறுமையும் நன்றியும் காட்டுங்கள். எந்த அளவு கிடைக்கிறதோ அதனை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜமாத்துகளும் தத்தமது நாட்டில் இருந்து கலந்து கொள்பவர்களிடம் எல்லா சூழ்நிலைகளையும் கூறி ஆயத்தம் செய்ய வைத்து அனுப்ப வேண்டும். அதன் மூலம் இதன் சூழ்நிலை முதலிலேயே தெரிந்திருக்க வேண்டும் வரக்கூடியவர்களுக்கு. பிறகு இந்த முறையீடு எழக்கூடாது. ஆனால் ஜமாத்திலும் நான் பார்த்துள்ளேன், மிக நீண்ட காலமாக பிரதிநிதிகளின் பட்டியலை கூட அனுப்புவதில்லை, மிகவும் அசட்டையாக இருக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் நினைவு கொள்ளுங்கள், மாநாட்டுக்கு மக்களை அனுப்பும் போது தலைமையகம் கேட்கிற விவரங்களை தலைமையகத்துக்கு உடனே அனுப்ப வேண்டும். இல்லையெனில் அங்கு சென்ற பிறகு அவர்களுக்கு பெரும் சிக்கல் உருவாகிறது. அதுபோன்று சிலர் வேண்டுகோள் விடுக்க ஆரம்பிக்கின்றனர், எங்களை இன்ன இடத்தில் தங்க வைக்க வேண்டும் அல்லது இன்ன இடத்தில் தங்க வைக்க வேண்டும், கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்க வேண்டும், தாரு சியாஃபத் என்ற விருந்தினர் இல்லத்தில் தங்க வைக்க வேண்டும், அல்லது லங்கர் ஹானாவில் தங்க வைக்க வேண்டும், அல்லது இன்ன இடத்தில் வேண்டும் என்று கேட்கின்றனர். இந்த வேண்டுகோள்கள் தவறாகும். அல்லாஹ்வின் அருளால் இப்போது மாநாட்டில் கலந்து கொள்வோரின் வருகை அதிகம் இல்லாவிடனும் 16,000-20,000 வரை இருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும் தங்குமிடத்திற்கான எவ்வளவு ஏற்பாடு செய்ய முடியுமோ செய்யப்படுகிறது, நல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனாலும் சிலருக்கு நோயின் காரணத்தாலோ வேறு காரணங்களாலோ கஷ்டம் ஏற்பட்டாலோ வயதின் எதிர்பார்ப்பினாலோ கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் மாநாட்டுக்கு போகாதீர்கள். மாநாட்டுக்கு வருவதும் அந்த சூழலில் இருந்து அருள் பெறுவதும் சிறு கஷ்டத்தை கடந்தேதான் நடக்க முடியும். சிறிது தியாகம் செய்ய வேண்டியது ஏற்படவே செய்யும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது விருந்தாளிகளிடம் உயர் தகுதியை நிலைநாட்டியிருந்தார்கள். அதனை பார்த்து அறிவு திகைத்து போய்விடுகிறது. இருந்தும் கூட மாநாட்டின் நாட்களில் குறிப்பாக எல்லோரையும் ஒன்றுபோல் நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். பிரத்யேக வேண்டுகோள்கள் வைக்கக்கூடாது. உலகில் எங்கு மாநாடுகள் நடந்தாலும் அது கூடாது. காதியானில் அல்லாஹ்வின் அருளால் தங்குமிடங்களில் நல்ல வசதிகள் உள்ளன. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த இல்ஹாம் ஆகிய வஸ்தி மக்கானக உமது இடத்தை விரிவுபடுத்துவீராக என்பதற்கு ஏற்ப காட்சியை கலந்து கொள்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் காணுகின்றனர். விரிவுபடுத்தப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. தங்குமிடங்களில் ஜமாத் அமைப்பு முயற்சி செய்கிறது. முடிந்த அளவுக்கு எவ்வளவு சௌகரியங்கள் செய்து தர முடியுமோ அவ்வளவும் செய்து தருவதற்கு, பிறகும் கூட பரந்த அளவில் ஓர் ஏற்பாடு நடக்கும் பொழுது சில குறைபாடுகளும் இருந்தே விடுகின்றன. வேண்டுகோள் விடுத்துக் கொண்டே இருக்கும் வழக்கமுடைய விருந்தாளிகளுக்கு சிறிது கஷ்டம் இருந்தாலும் அமைப்புடன் ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் தூய மசீஹின் நகருக்கு வந்து அதிகமதிகம் எவ்வாறு அருள் பெறுவது என்று தேடுங்கள். அதில் மகிழ்ச்சி அடையுங்கள். அதற்காக உலக சௌகரியங்களின் பக்கம் பார்வையை செலுத்துவதற்கு பதில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் விரும்புவோற்றை பெற முயலுங்கள். அல்லாஹ்வின் அருளால் ஒரு சிலரை தவிர அங்கு மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் தூய்மை மற்றும் பற்றுறுதியின் முன்மாதிரியாக இருக்கின்றனர். அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வந்திருந்தாலும் அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து வந்திருந்தாலும் மசீஹ் மவ்ஊத் நகருக்கு வந்து தமது தாக்கங்களை எழுதுகிறார்கள். தமக்கு அங்கு ஒரு வினோதமான ஆன்மீக உணர்வு கிடைத்ததாகவும் வியத்தகு அம்சம் தம்மிடம் உருவானதாகவும் எழுதுகின்றனர். ஆகவே ஒரு சிலர், அதுவும் பழைய அகமதிகள், அவர்களிடமிருந்து எனக்கு முறையீடுகள் தான் அதிகம் வந்துள்ளன. அவர்களிடம் உலக நோக்கம் மிகைத்து விடுகிறது. அவர்களிடம் நான் கூறுவதாவது, புதிதாக இணைந்த இம்மக்களின் தூய்மை மற்றும் பற்றுறுதியை பாருங்கள். மாநாட்டில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் இவற்றை தேடுவதற்கு பதில் தம்மை இந்த ஆன்மீக சூழலில் மூழ்க வைக்க முயற்சி செய்யுங்கள். துஆவில் நேரத்தை செலவிடுங்கள். இந்நாட்களில் குறிப்பாக உங்கள் ஈமான் மற்றும் உறுதிக்காக துஆ செய்யுங்கள். அதே வேளையில் ஜமாத்தின் முன்னேற்றம், கிலாபத்துடன் தொடர்பு, அத்தொடர்பு அதிகமாகுதல் ஆகியவற்றுக்காகவும் துஆ செய்யுங்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஜமாத்திடம் வைத்திருந்த எதிர்பார்ப்புகளை பெறுவதற்காகவும் துஆ செய்யுங்கள். நம்பிக்கையாளர்களின் துஆக்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே ஜமாத்துக்காகவும் காலத்தின் ஹலீஃபாவுக்காகவும் ஒருவர் மற்றவருக்காகவும் தமக்காகவும் துவா செய்பவர்களும் அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஜமாத்தினருக்காக செய்த துவாவில் உங்கள் துவா பங்கு பெறும். மாநாடு இனிதே நிறைவேறவும் எதிரியின் ஒவ்வொரு விஷமமும் அவர்கள் பக்கமே திரும்புவதற்காகவும் துவா செய்யுங்கள். எதிரிகள் எங்கும் எதுவும் செய்யலாம். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரமும் நோக்கமும் விரைவில் நிறைவேற காண்பதற்காகவும் துவா செய்யுங்கள். உங்கள் இரவும் பகலும் காலையும் மாலையும் இறை ஞாபகத்தில் கழியுங்கள். அப்போதுதான் மாநாட்டில் கலந்து கொண்டதன் நோக்கத்தை பெற்றவர்களாக முடியும். அல்லா தாலா அந்த அனைவருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. அல்லா தாலா நம்மை முஹம்மதிய மசீஹுடன் இணைந்து ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் உலகம் திரளும் காட்சியை விரைவில் காண செய்வானாக. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயம் தொழுவிப்பேன். அது நமது வல்லை கண்ணியத்திற்குரிய அகமது ஷம்ஷேஸ் சூக்கியா சாஹிபுடையது. இவர் 24 டிசம்பர் 2014 அன்று மொரீஷியஸில் வஃபாத் ஆனார். இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். 1933 பிறந்தார். மொரீஷியஸில் வசித்தவர். தந்தையார் சர்தார் சூக்கியா சாஹிப் நீண்டகாலம் ஜமாத் தலைவராக இருந்தார். தாதா அப்துல் மனாவ் சூக்கியா சாஹிப் சூஃபி குலாம் முகமது சாஹிப் முபல்லிக் அவர்கள் மூலமாக பையத் செய்திருந்தார். 1952 ஷம்ஷேர் சூக்கியா சாஹிப் அவர்கள் சீனியர் ஸ்கூல் சர்டிபிகேட் தேர்வில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பாஸ் செய்தார். 1953 இருந்து சிவில் சர்வீஸ் பணி தொடங்கினார். 1962 இவர் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டராக பணி செய்தார். லீவில் தலைமையகமாகிய காதியானுக்கும் ரப்பாவுக்கும் சென்றார். நீண்டகாலமாக வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ரப்பா சென்றதும் அந்த எண்ணம் எந்த அளவுக்கு அதிகமானது என்றால், அங்குள்ள சூழல் அவருக்கு எந்த அளவுக்கு நன்றாக இருந்தது என்றால், அங்கிருந்தே வேலையை துறக்க கடிதம் எழுதினார். வாழ்வை அர்ப்பணித்து ஜாமியா அஹமதியாவில் சேர்ந்து விட்டார். 6 நவம்பர் 1962 ஜாமியா அஹமதியா ரப்பாவில் சேர்ந்தார். ஜூலை 1966 ஜாமியாவிலிருந்து பட்டத்துடன் வெளியில் வந்தார். ஜாமியாவில் படிப்பை முடித்துவிட்டு மொரீஷியஸ் திரும்பினார். அங்கு அவருக்கு ஆரம்பகால அஹமதி அல்ஹாஜ் சுல்தான் கௌஸ் சாஹிபுடைய மகள் சையதா சுக்கியா சாஹிபாவுடன் திருமணம் நடந்தது. முதல் நியமனம் அவருக்கு மொரீஷியஸிலேயே போடப்பட்டது. பிறகு ஜூலை 1967 இருந்து 77 வரை ஐவரி கோஸ்டில் முபல்லிகாக இருந்தார். பிறகு சில காலம் ரப்வாவில் இருந்த பிறகு மார்ச் 1978 மீண்டும் ஐவரி கோஸ்ட் சென்றார். ஆகஸ்ட் 1981 இவருக்கு ஐவரி கோஸ்டிலிருந்து பெனினுக்கு பணிமாற்றம் ஏற்பட்டது. ஏப்ரல் 1987 வரை பெனினில் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார். 1987 முறைப்படி பணி ஓய்வு பெற்றார். எனினும் பல்வேறு வகையில் ஜமாத்துக்கு தொண்டாற்றி வந்தார். ஹொத்பா மொழிபெயர்ப்பு மற்றும் பிற அறிவு ரீதியான பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆப்பிரிக்காவில் மிகவும் பொறுமையுடன் பணி செய்யும் வாய்ப்பு பெற்றார். பெனினில் தமது பெற்றோர் சார்பாக பள்ளி கட்ட செய்தார். அவர் மொரீஷியஸ் ரோட்ரிக்ஸ் தீபகற்பங்கள் தவிர அண்டை நாடுகளான மடகாஸ்கர், கமரோஸ் தீபகற்பம், ரீயூனியன் ஐலாண்ட் போன்ற இடங்களில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. மொரீஷியஸில் இருக்கும்போது நூல்கள் மொழிபெயர்ப்பு, நூல்களை உருவாக்கும் பணியில் நிறைய சேவை செய்தார். நிறைய ஜமாத்து நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பு பெற்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கிஷ்தி நூ என்ற நூலை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பு பெற்றார். ஹஜரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹுடைய ஹுத்பாக்களின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை கேசட்டில் பதிவு செய்து பிரெஞ்சு நாடுகளுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார். திருக்குரானை கிரியோல் மொழியில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பும் கிடைத்தது அவருக்கு. புதிதாக வெளிவரவிருக்கிற பிரெஞ்சு திருக்குரானின் இறுதி திருத்தம் மற்றும் சரிபார்த்தல் பணி செய்யும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை குறித்து ஒரு சிறு நூலை வெளியிட்டார். மிகவும் தன்னலமற்றவர், எளியவர், காட்டுதலில் இருந்து தூய மனிதராக இருந்தார். மிகவும் தாழ்மை குணம் இருந்தது. ஆரம்பத்திலேயே இவரிடம் தாழ்மை குணம் இருந்தது. எனக்கு நினைவுண்டு, ரப்வாவில் படிக்கும் போது ஆண்டு மாநாட்டில் நாங்கள் ஒன்றாக டியூட்டி கொடுத்திருக்கிறோம். மிகவும் பணிவு காட்டுபவராக இருந்தார். ஒவ்வொருவருடனும் இனிமையாக பழகுவார். பொலிவும் இனிய சுபாவமும் உள்ளவர். மரணத்திற்கு சில மாதம் முன்பு
4,500 யூரோவை ஐவரி கோஸ்ட் மஸ்ஜித் கட்டுவதற்காக மௌனமாக கொடுத்தார். ஒரு அகமதிக்கு பணம் தேவைப்பட்டது. அவரது குடும்பத்தினர் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. இவருக்கு தெரிய வந்ததும் அவரை அழைத்து கமுக்கமாக அவர் கேட்ட தொகையை தந்துவிட்டார். ரப்வாவில் இவர் படித்த ஆசிரியர்களை பற்றி மிகவும் அன்புடன் நினைவு கூறுவார். இவரது தகுதிகளை அல்லாஹ் உயர்த்துவானாக, மகஃபிரத் வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு இவரது ஜனாசா காயப் தொழுகை நடைபெறும்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر